பணியிடங்களில் அதிகரித்து வரும் கேஷுவல் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது தற்காலிக தொழிலாளர்கள் தொடர்பில் பிரச்சாரம் ஒன்றை தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ளன. தற்காலிக பணியாளர்களுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை வகுக்கும்படியும், 6 மாதங்கள் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றிய பின்னர் அவர்களை நிரந்தரமாக்குவதற்கான விருப்பினை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும் ACTU எனப்படும் தி ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் வலியுறுத்தியுள்ளது. தற்காலிக பணியாளர்கள் நியமற்ற முறையில் அடிப்படை உரிமைகளை இழந்து விடுகிறார்கள் என ACTUவின் செயலாளர் சாலி மேக்மேனஸ் தெரிவித்துள்ளார்.
Do we want to have a country where we've got more than half the workforce in insecure work, where your own people are so stressed because they're in casual work, they can't plan for the future, they can't get loans, they don't even know where they're going to work the next day, they've got to wait for text messages? Or do we want a society like there is in many other parts of the world where people have jobs they can count on?
தற்காலிக பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவது ஒரு வாடிக்கை நிகழ்வாக அமைந்துவிடக் கூடாதென வேலைவாய்ப்பு தொடர்பிலான எதிர்க்கட்சி பேச்சாளர் பிரெண்டன் ஓகோனர் தெரிவித்தார்.
So yes, we need to have a component of casualization in the labor market. It deals with peaks and troughs, it fills permanent work when required, but it should not be the mainstay of Australian employment.
இதேவேளை ACTU வலியுறுத்தியுள்ள மாற்றங்கள் வணிகங்களுக்கும் பரந்தளவில் சமூகங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் என தொழிற்துறை சார்ந்த குழுக்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. AIG எனப்படும் ஆஸ்திரேலியன் இண்டஸ்ட்ரி குரூப்பின் ஸ்டீஃபன் ஸ்மித் கூறுகையில், இந்நிகழ்ச்சியான பணியிட ஏற்பாடுகளை மிகவும் பாதிக்கும் என கூறினார்.
Imposing restrictions on casual employment will have a big impact on employment levels. It'll have a big impact on business and the access to the flexible work arrangements that they need.
போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட சிட்னியைச் சேர்ந்த மரியா எக்ஸ்போஸ்டோ என்ற பெண் தூக்கு தண்டனையில் இருந்து தப்பியுள்ளார். 54 வயதான மரியா எக்ஸ்போஸ்டோ கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா ஊடாக மெல்பேர்னுக்கு வர முற்பட்ட போது அவரது கையில் சுமார் 1.1 கிலோ ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார். எனினும் தான் போதைப்பொருள் கடத்தவில்லை என்றும், இணையம் மூலம் அறிமுகமாகி காதல் நாடகமாடிய ஆண் ஒருவரால் தான் ஏமாற்றப்பட்டுவிட்டதாகவும், தனக்கே தெரியாமல் தனது பயணப்பையில் போதைப்பொருள் வைக்கப்பட்டதாகவும் மரியா எக்ஸ்போஸ்டோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு அவரை குற்றவாளியாக இனங்காணாத மலேசிய நீதிமன்றம் மரியா எக்ஸ்போஸ்டோவை உடனடியாக நாடு கடத்துமாறு உத்தரவிட்டுள்ளது. மலேசிய சட்டத்தின்படி 50 கிராம்களுக்கு மேல் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றிரவு பிரிஸ்பேர்ன் தெற்கில் இடம்பெற்ற கொள்ளை முயற்சியொன்றின் போது 10 வயது சிறுவன் மற்றும் அச்சிறுவனின் 31 வயதான தந்தை ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். நேற்றிரவு 8 மணியளவில் வீடொன்றினுள் கத்தி மற்றும் துப்பாக்கி ஆகிய ஆயுதங்களுடன் நுழைந்த 2 கொள்ளையர்கள் வீட்டில் உள்ளோரை அச்சுறுத்திக் கொண்டிருந்த போதே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாகவும், அதில் சிறுவனுக்கு தோட்பட்டையில் காயம் ஏற்பட்டதாகவும், அவனது தந்தைக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. காயமடைந்த அவ்விருவரும் குயின்ஸ்லாந்து ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய காயங்கள் உயிராபத்து அற்றவை என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஆயுததாரிகளை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பற்றி மேலதிக விவரங்கள் தெரிந்தவர்கள் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ளும்படி கேட்கப்பட்டுள்ளனர்.
Scans have revealed no shrapnel left in his wound and it would appear that he will be able to make a full recovery. His father has also received some injuries requiring stitches and other various forms of treatment. However, he hasn't no permanency to his injuries either.
எதிர்வரும் 2026 ஆண்டில் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் ஆஸ்திரேலியா 11வது இடத்தை பிடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. லண்டனை தளமாக கொண்ட பொருளாதார மற்றும் வர்த்தக ஆய்வு நிறுவனத்தின் உலக பொருளாதார அட்டவணையின்படி தற்போது உலகளாவிய ரீதியில் 13வது இடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியா 2026 ஆண்டளவில் 11வது இடத்திற்கு முன்னேறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகை இதற்கான காரணமாக கூறப்படுகின்றது. இதேவேளை 2030ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக அமெரிக்காவை பின்தள்ளி சீனா முதலிடத்தை பிடிக்கலாம் எனவும் குறித்த உலக பொருளாதார அட்டவணையில் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இவ்வருட நத்தார் புதுவருட விடுமுறை காலத்தில் தற்போது வரை வீதி விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த வருட எண்ணிக்கையை விட 3 மடங்கென தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சவுத் கோஸ்ட் விபத்தில் உயிரிழந்த 3 பேருடன் சேர்த்து இதுவரை வீதி விபத்துக்களில் மொத்தம் 21 பேர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உயிரிழந்துள்ளனர். இதனால் நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் மேலும் பல வீதி பாதுகாப்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக நியூ சவுத் வேல்ஸ் போலீஸ் சீஃப் இன்ஸ்பெக்டர் ஃபில் ப்ரூக்ஸ் கூறியுள்ளார்.
So far during Operation Safe Arrival, over 13,500 people have been given infringements for speeding. Out of 433,000 random breath tests, 739 drivers facing the courts in the new year for a whole range of drink driving charges on our roads, putting themselves, their passengers and other road users at great risk right throughout the New South Wales road network.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 77 அமெரிக்க சதங்கள், 118 இலங்கை ரூபாய் 31 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 70 காசுகள், 1.04 சிங்கப்பூர் டாலர், 3.16 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரின் 4வது போட்டி நேற்று MCG மைதானத்தில் ஏறக்குறைய 90,000 ரசிகர்கள் முன்னிலையில் ஆரம்பமாகியது. முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா சகல விக்கெட்டுகளையும் இழந்து 327 ஓட்டங்களை பெற்றது. டேவிட் வார்னர் 103 ஓட்டங்களும், ஸ்டீவன் ஸ்மித் 76 ஓட்டங்களும், ஷோன் மாஷ் 61 ஓட்டங்களையும் பெற்றனர். தற்போது துடுப்பெடுத்தாடி வரும் இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 192 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதில் ஆட்டமிழக்காமல் அலிஸ்டர் குக் 104 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். தான் பாக்ஸிங் டே ஆகிய நேற்று அடித்த 100 ஓட்டங்கள் பற்றி டேவிட் வார்னர் இவ்வாறு தெரிவித்தார்.
Getting recalled was obviously fantastic. But yeah, it was a bit of a roller coaster of emotions between those two deliveries, that's for sure.
பிறிதொரு விளையாட்டுச் செய்தி வந்திருக்கின்றது. வருடாந்த சிட்னி டு ஹோபார்ட் படகோட்ட போட்டியில் LDV கொமான்ஷே என்னும் படகு முன்னணியில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 8 தடவைகள் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வைல்ட் ஓட்ஸ் 11 என்னும் படகுக்கும் முன்னணியில் செல்லும் படகுக்கும் இடையிலான இடைவெளி சுமார் 9 நோட்டிக்கல் மைல்ஸ் என கூறப்படுகின்றது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவில் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலாந்த காலநிலை 29 செல்சியஸ், அடிலேட் காலையில் மழை பொழியக்கூடும் 29 செல்சியஸ், மெல்பர்ன் மழை பெய்யும் சாத்தியமுண்டு 31 செல்சியஸ், ஹோபார்ட் சில நேரம் மழை பெய்யக்கூடும் 29 செல்சியஸ், கன்பரா மேகமூட்டமான காலநிலை 31 செல்சியஸ், சிட்னி மேகமூட்டமான காலநிலை 29 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் ஓரிரு மழை 29 செல்சியஸ், டாவின் மேகமூட்டமான காலநிலை 34 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெற்றது.